வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஆடியோவில் வந்து என்ன நம்ம பாட்காஸ்ட்டில் கேட்கலான்னா வந்து இந்த ஜியோ பற்றி பார்க்கலாம். ஜியோ நெட்வொர்க் முகேஷ் அம்பானியோடது. இது எப்படி உருவாக்குனாங்க, எதுக்காக உருவாக்குனாங்க, இதுக்கு பின்னணியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த ஆடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து ஜியோ வந்து உருவாக்குறதுக்கான காரணம் வந்து அவர் வந்து எப்பொழுதுமே வந்து ரிலையன்ஸ் வந்து நெட்வொர்க்கில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கும். அது வந்து ரிலையன்ஸ்லேருந்து பங்கும்போது, சொத்து பங்கும்போது வந்து முகேஷ் அண்ட் அனில் ரெண்டு பேரில் அவங்க வீட்டில் முகேஷுக்கு வந்து மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய கொடுத்தாங்க. அனிலுக்கு வந்து பிக் சினிமாஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ரிலையன்ஸ் மொபைல்ஸ் ரிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம் கார்டு, அதுக்கப்புறம் மொபைல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த டாடா இண்டிகாம்லாம் இருந்த சமயத்தில் வந்து ரிலையன்ஸ் மொபைல்ஸ் இருந்தது. ஸோ அதுவும் வந்து அனிலுக்கு போயிடுச்சு. ஸோ அந்த அனிலுக்கு போயில் வந்து அதை வச்சிட்ருந்தார். அதை வச்சிட்டு இருக்கும்போது அக்ரிமெண்ட் என்னென்னா, ஒரு 2017 or 2016 எந்த வருஷம் ஜியோ தொடங்கினாங்களோ அந்த வருஷத்துக்கு முந்தின வருஷம் வரை வந்து முகேஷ் வந்து இந்த நெட்ஒர்க்குள்ளே வந்து போகக்கூடாது, டெலிகம்யூனிகேஷனில் போகக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது. ஸோ வந்து இவர் வந்து அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. இது யாருக்குமே தெரியாது, ஜியோங்கிற ஒரு விஷயம் வரப்போகிறதா. ஏர்டெலுக்காக இருக்கட்டும், வோடஃபோனுக்காக இருக்கட்டும், இதர நெட்ஒர்க் எல்லா ரிலையன்ஸ் உட்பட எந்த நெட்ஒர்க்குமே ஜியோங்கிற ஒரு விஷயம் வரப்போகுது, லான்ச் பண்ண போகிறாங்க, அதுவும் 4G அடிப்படையில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ ரொம்ப சர்ப்ரைஸாக தான் வச்சுருந்துருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ் வந்து தனியாக பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கான ரிசர்ச் ஒர்க்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இதை எப்படி சாத்தியப்படுத்த போகிறோம், எல்லாமே பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காங்க. ஆனால் வந்து பெரிய அளவில் எந்த ஒரு நிறுவனத்துக்குமே அது ஒரு ஸ்பை. எல்லா நிறுவனங்களுமே எப்படி வந்தால் ஒரு நாட்டுக்கு எப்படி ஸ்பை வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்குமே பெரிய அளவில் தெரியலை. நெட்ஒர்க்குக்குள்ளே வரப்போகிறாங்கங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. பட் இந்த ஜியோங்கிறது வந்து ரொம்ப பெரிய அளவில் கொண்டு வர போகிறாங்க, அதாவது 4G கொண்டு வர போகிறாங்க, ஒரு நாளைக்கு வந்து 2 GB டேட்டா கொடுக்க போகிறாங்க ஃப்ரீயா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த டைமில் தான் அவங்க லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ணதுமே சொல்கிறாங்க 90 days வந்து ஃப்ரீ இன்டர்நெட்டு, ஃப்ரீ கால்ஸ் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. எல்லா நெட்ஒர்க்குமே பயங்கரமான ஒரு டேமேஜ் ஆகுது. ஏர்டெல்லாக இருக்கட்டும், வோடஃபோனாக இருக்கட்டும், எல்லோரும் வந்து அடிஷ்னல் ஜிம்மாக ஜியோவுக்கு மாறுறாங்க. நிறையா சின்ன சின்ன நெட்ஒர்க்ஸ் எல்லாம் விற்றுட்டு ஓடிடுறாங்க. நான் அந்த டைமில் வந்து டாடா டோகோமோ யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ டாடா டோகோமோலாம் யார்கிட்ட இருக்குங்கிறது எனக்கே தெரியாமல் ஆக்கி விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா நெட்ஒர்க்கையும் வந்து வேறு வேறு கம்பெனிஸ்ட்டை மாற்றி விட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அந்த டைமில் ஏர்டெல் தான் ரொம்ப பெரும் அளவில் அடி வாங்கினது. ஏன்னா வந்து ஏர்டெல்லோட நெட்ஒர்க் வந்து இந்தியா முழுவதும் ரொம்ப பெருசு. இந்தியா தான் வந்து அவங்களோட இது பெரிய நெட்ஒர்க்கே இருக்கக்கூடியது. உலகத்துலேயே வந்து ஏர்டெலுக்கு வந்து மிகப்பெரிய நெட்ஒர்க்குன்னு பார்த்தோன்னா இந்தியா தான். ஸோ அவ்வளோ கன்சியூமர் வச்சுருந்தாங்க, அவங்களுக்குமே டான்ஸ் ஆடிட்டுருக்கு. ஏன்னா இதை விட்டால் அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருக்காங்க, பல லோன் போட்டு வச்சுருக்காங்க ஏர்டெல். அப்படி இருக்கையில் ஜியோ வந்து ரொம்ப டஃப் கொடுக்கையில் அவங்களால விட்டுட்டும் போக முடில. அதே நேரத்தில் விட்டாலும் வேறு பொழப்புக்கு வழி இல்லைங்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் ஏர்டெல்லை பொறுத்தவரை. வோடஃபோனுமே இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் சைலண்ட் ஆகி தான் திருப்பி வர முடிஞ்சது. இன்றைக்கி வர நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே நம்ம வோடஃபோனுக்கெலாம் பார்க்க முடியாத ஒரு நிலையாகி போச்சு. வோடஃபோன் நெட்ஒர்க் இருக்கா இந்தியாவில் அப்படிங்கிறது எனக்குலாம் சில நாள் டவுட் இருந்தது. பட் வச்சுருக்காங்க, ஆனால் மைனரான அளவில் அவங்க வேர்ல்டு வைடு பண்ணிட்டுருக்காங்க வோடஃபோன் பொறுத்தவரை. ஸோ வந்து அதனால் இங்கே வந்து ஏதோ கொஞ்சம் தாக்கு பிடிச்சிட்ருக்காங்க. சரி ஓகே, இப்போ வந்து ஜியோ வந்து தொடங்கிறதுக்கான காரணம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது ரிலையன்ஸ் நெட்ஒர்க்ஸ்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. ரிலையன்ஸ் நெட்ஒர்க் வந்து அனில்கிட்ட இருந்தது. ஸோ வந்து இவர் வந்து தனியாக ஆரம்பிக்கணும்னா அந்த அக்ரிமெண்ட் முடிகிற தருணத்தில் தான் ஆரம்பிக்கணும். இவருக்கு வந்து மொபைல் நெட்ஒர்க்கிங் மேலே பயங்கரமான இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அடுத்த எதிர்காலம் அதுதான்ல, இன்றைக்கி அவரை உருவாக்கிட்டார்ல. இன்றைக்கி வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பேஸ் கோரே வந்து ஒரு 2 GB டேட்டா வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆண்ட்ராய்டு வந்ததுக்கப்புறம் டெய்லியும் வந்து ஒரு 100 ஆப் இன்ஸ்டால் பண்ணுறோம், அன்இன்ஸ்டால் பண்ணுறோம். எல்லாத்துக்கும் காரணம் என்ன, அந்த டேட்டாஸ் தான். ஸோ இது ஃப்ரீ டேட்டா தான், அந்த 3 months ஒரு ரீசார்ஜ் பண்ணிட்டு போயிடும். இதனால் வந்து இதுதான் வந்து முக்கியமானது. சரி ஓகே, இப்போ வந்து இதில் வந்து இந்த ஜியோ நெட்ஒர்க் ஸ்டார்ட் பண்ண அன்னையிலேருந்து டில் டவுன் இந்த டேட் வரைக்கும் வந்து என்ன ஒரு டவுட் இருக்குன்னா, எல்லாருமே இதை வந்து ஒரு டைமாவது கேட்டிருப்போம். ஜியோ வந்து இப்படி ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா இதுக்கு பின்னாடி பெரிய ஆப் ஒன்று இருக்குது. ஜியோ வந்து இதை ஃப்ரீயாக கொடுக்குதுன்னா ஏதோ ரிலையன்ஸ் குடும்பம்லாம் பெரிய இது, முகேஷ்லாம் பயங்கரமான வில்லத்தனமான ஒரு ஆள், இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு சதி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்ம எப்பொழுதுமே போயிட்டே இருக்கோம். இதை வந்து லான்ச் பண்ணது யாருன்னா மோடி பண்ணார். ஜியோ வந்து லான்ச் பண்ணது மோடி பண்ணார். அப்போ வந்து பிஜேபியோட இவங்க வந்து ரைட் ஹேண்டாக, பிஜேபியோட சப்போர்ட்டராக, பிஜேபி கிட்ட கா இது ரிலையன்ஸ் கிட்ட வந்து பிஜேபி காசு வாங்கிடுச்சு, இல்லாட்டி ரிலையன்ஸோட கண்ட்ரோலில் தான் இது முகேஷோட கண்ட்ரோலில் தான் பிஜேபி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனம் நம்ம கேள்விப்பட்டோம். அதாவது இதுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில். பட் இதனோட பேஸ் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது இது அடிப்படை அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ரிலையன்ஸ் வந்து தொடங்கப்பட்ட காலகட்டம் தான். அதாவது சுதந்திரம் வாங்குகிற காலகட்டத்தில் வந்து ரிலையன்ஸை வந்து அவர் அம்பானி வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்த்தாரு, அந்த கதையெல்லாம் தெரியும், இங்கே வந்தார், இந்தியாவுக்கு வந்தார், இந்தியாவில் வந்து பாலிஸ்டர் வந்து உருவாக்குறாரு, ஆயில் நிறுவனங்களை உருவாக்குறாரு, ஆயில் ரிலையன்ஸ் பங்க்கு பெட்ரோல் பங்க்குகளை உருவாக்குறாரு, பெட்ரோல் பங்க்கில் உருவாக்குறாரு, அதுக்கப்புறம் வந்து பெட்ரோலியத்துலேருந்து ஒரு பாலிஸ்டர் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் உருவாக்குறாங்க. அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் வந்து துணி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா வந்து கிளாத் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா வந்து பெரிய அளவில் வந்து காதி தான் இருக்குது. காதியோட கிளாத் வந்து எப்படி இருக்குன்னா அந்த காட்டன் பியூர் காட்டன், அது அதில் வந்து வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ண மாட்டாங்க, மிக்ஸ் பண்ண முடியாது, அதிகபட்சம் அந்த கலர் சாயங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணலாம் அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது வந்து காதி வந்து ரொம்ப யூஸ் பண்ண முடியாது. ஒரு சட்டை இருக்குது அப்படின்னா வந்து ஒரு ஷர்ட்டாக இருக்கட்டும் ஒரு வேஸ்டியாக இருக்கட்டும் ஒரு மூணு தடவை நாலு தடவை போடுறதுக்குள்ளே அது நூல் நூலாக ஆகிடும். ஏன்னா வெறும் நூல் தானில்ல, அது மேலே எந்த கோட்டோடும் இல்லைல்ல, அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா வேகமாகவே கிழிஞ்சிரும். அப்போ வந்து பெரிய அளவில் யாருக்கும் வந்து ட்ரெஸ் அதே மாதிரிலாம் கையில் நெய்யணும் காதியில், அப்போ வந்து காதியில் நெஞ்சு இது பண்ணையில் வந்து அது பெரிய அளவில் பற்றாக்குறையாகவே இருக்குது, எப்பொழுதுமே வந்து ட்ரெஸ் பற்றாக்குறை இருக்குது. அதனால தான் மகாத்மாவே சட்டை போடல, அவர் வந்து எல்லா விவசாயிகளும் கடைசி இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே ட்ரெஸ் போட்டால் தான் நான் வந்து ஷர்ட் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு மகாத்மா. தமிழ்நாடு வரும்போது தான் அவர் வந்து ஒரு இந்தியா டூர் வந்தார், ஒரு டூர்னால் அதான் அந்த யாத்திரை வந்தார், ஒரு பயணம் வந்தார் இந்தியா முழுவதும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அப்போ வரும்போது தமிழ்நாடு வரும்போது தான் அது வந்து ஐ திங்க் அது எந்த இடங்கிறது எனக்கு சரியாக தெரில, ராம்நாடா சிவங்கன்றது தெரில, பட் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தா ஒரு உழவன் வந்து ஒரு விவசாயம் வந்து ஷர்ட்டு எதுவுமே போடாமல் ஒரு கோமணத்தோடு வந்து அவர் வந்து உழுதுட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்து தான் வந்து அவர் நினச்சிருக்காரு இந்தியாவில் வந்து எல்லாருமே சட்டை அணிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நான் சட்டை போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை கழட்டிட்டார் அவர் காந்தி. அப்புறம் வந்து அவர் வந்து பாலிஸ்டரை வந்து இது எதிர்த்தார், ஆங்கிலேயர்களோட துணி எல்லாத்தையுமே எதிர்த்தார் காந்தி. காரணம் என்னென்னா இங்கே வந்து இந்த காதிங்கிற ஒரு விஷயம் வந்து குறைஞ்சிட்டே வருது, அதாவது இந்த காதி வந்து தொழில் பண்ணுறவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து நம்ம இது அவங்களோட துணியை தான் நம்ம வாங்கணும், அப்போ தான் வந்து அவங்க வந்து நம்ம நாட்டை நம்பி இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொன்னார். பட் அது வேலைக்கு ஆகலை. சில நேரங்களில் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து பல்ப் கண்டுபிடிச்ச அன்னைக்கே வந்து மெழுகுதிரி கண்டுபிடிக்கிற 1000 குடும்பத்தோட வீட்டில் வந்து இருட்டாயிருச்சு அப்படின்வாங்க. 100 அதாவது 100,000 வீட்டில் வந்து பல்ப் எரியுது அப்படிங்கல, இந்த 1000 குடும்பத்தோட வீட்டில் எரிய வேண்டிய விளக்கு வந்து அணைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்து அது வந்து எந்த ஒரு அடுத்த கட்ட மாற்றம் வரும்போது அது அட்வான்டேஜ் ஆகும்போது இதை வந்து எப்பொழுதுமே வந்து மக்கள் வந்து தூக்கி போடுறது வந்து சகஜம்தான், அது இயற்கை தான். நம்ம மாற்றிக்கிறணும், அந்த 1000 குடும்பம் தான் மாற்றிக்கிறணுமே தவிர, மிளகுதிரி கேண்டில் தயாரிக்கிறவங்க தான் மாற்றிக்கிறணுமே தவிர, அந்த புதிய கண்டுபிடிப்பை எதுக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு உலகத்தில் உள்ள இது வந்து ஒரு நீதி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், வேறு வழியே கிடையாது, அதுக்கு ஆப்ஷனே கிடையாது. நம்ம வந்து இன்றைக்கி வர நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி வர நான் வந்து போஸ்டரில் தான் நான் வந்து ஒரு தந்தியில் தான் நான் ஒரு டெத் நியூஸ் சொல்லுவேன், எல்லாமே சொல்லுவேன் வைப்பேன், என்னோடய காதல் கடிதம்லாம் வந்து இதில் தான் சொல்லுவேன், நல்லது கெட்டது எல்லாத்தையுமே வந்து நான் போஸ்டரில் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னா வேலைக்கு ஆகுமா? இன்றைக்கி நம்ம எவ்வளோ அட்வான்ஸ்டாக வாட்ஸ்அப்பில் இருந்து வீடியோ கால் அதுக்கப்புறம் வந்து ஃபோன் கால்ஸ் வந்து மாறிட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி மாறும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக மாறி தான் ஆகணும். பட் வந்து அதை காந்தி வந்து அன்றைக்கி வந்து அவர் எப்பொழுதுமே வந்து கொஞ்சம் பழமைவாதி தான் அவர் இருக்கும்போதே சரி, உங்களுக்கு அவரோட புக்கு நம்ம படிக்கும்போது தெரியும், அவரோட கதைகள் படிக்கும்போது தெரியும், எப்பொழுதுமே ஒரு ஸ்டெப் பின்னாடி தான் இருப்பார். அதில் வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான வேறு வழி இல்லை, அவர் வந்து அவர் நிற்கக்கூடிய நிலைப்பாடு வந்து என்னன்னா வந்து இந்தியர்களுக்காக நிற்கிறாரு. அப்படி நிற்கும்போது இந்தியர்களோட துணியை தான் நீங்கள் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் நீங்கள் வாங்கி உடுத்தணும் அப்படின்றதில் அவர் தெளிவாக இருந்தார். ஆனால் இங்கே இருக்கிற பாப்புலேஷன் அன்றைக்கி நிலைமையில் ஒரு 33-40 கோடி மக்கள் இருந்தாங்கன்னா 40 கோடி மக்களுக்கு வந்து காதி வந்து கொண்டு போய் சேர்க்க முடியாது. காரணம் என்னென்னா ஒரு மிஷினரியில் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கிளாத்தும் ஒரு மனுஷன் உட்காந்து கையில் தயார் பண்ணுறேன்னா ஒரு ஆளுக்கான துணி தான் ஒரு நாளைக்கு அவன் தயார் பண்ண முடியும். அதே மிஷினில் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 பேருக்கு 100 பேருக்கான துணி தயார் பண்ண முடியும்னா 100 பேருக்கு தயார் பண்ணாதான் நம்ம 33 கோடியோ 40 கோடி மக்களுக்கு வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒரு வந்து ஒவ்வொரு ஆளுக்காக ஒவ்வொரு நாளைக்கு பண்ணாருன்னா என்ன என்றைக்கு பண்ணி முடிக்கிறது? ஸோ இதுதான் காதியில் உள்ள மிகப்பெரிய ஃபெயிலியர். ரெண்டு விஷயம் அதான், அந்த கிளாத்தோட குவாலிட்டி அண்ட் வந்து அந்த மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஸ்பீடு. ஸோ இதனால் வந்து இந்த காதிங்கிறது வந்து ஃபெயிலியர் ஆகுது, ஃபெயிலியர் அது வேறு வழி இல்லாமல் இருக்காங்க, சொல்யூஷன் இல்லாமல் இருக்காங்க, காதிக்கு மாற்று வழி இல்லாமல் இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் வந்து அம்பானி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, பாலிஸ்டர் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதிலேருந்து இந்த பெட்ரோலியத்துலேருந்து தார், அதுக்கப்புறம் மண்ணெண்ணெய் எல்லாமே பிரிக்கிறோம்ல, பிளாஸ்டிக் எல்லாமே பிரிக்கும் போது இந்த பாலிஸ்டரும் கிடைக்குது. அப்போ கிடைக்கும்போது அதை வந்து கிளாத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க, அந்த துணிகளில் வந்து துணிகளுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணும்போது அது வந்து ரொம்ப வேகமாகவே, அது பவுடர் மாதிரி இருக்குது, பவுடர் ஃபார்மில் இருக்குது அந்த கிளாத்தை வந்து இன்றைக்கி வந்து இந்த வாயில் சீல அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, பாலிஸ்டர் சாரீஸு, பாலிஸ்டர் ஷர்ட்ஸு எல்லாமே உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கும் போது இந்தியா, ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து ட்ரெஸ்ஸு போடக்கூடிய நிலைமைக்கு வருது. இந்த ஒரே ஒரு ஆள் அம்பானிங்கிறவர் வந்து பாலிஸ்டர் நிறுவனத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. அதுனா ரேமண்ட்ஸா, அவங்களோட கம்பெனிஸ் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. கிளாத்தில் நிறைய, அதனால தான் ரிலையன்ஸ் ட்ரெண்டு எல்லாமே வச்சுருக்காங்க. அவங்க அன்றைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கிளாத்தில் வந்து அவங்க முன்னோடி, ரொம்ப முன்னோடி. இந்தியாவில் வந்து இந்தியா முழுவதும் ஆடை பஞ்சத்தை வந்து தீர்த்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரிலையன்ஸ் குடும்பம் தான், அம்பானி தான். அந்த பெருமை வந்து அம்பானிக்கு தான் சேரும். ஸோ அதே விஷயத்தை தான் வந்து முகேஷ் வந்து ட்ரை பண்ணுறாரு. என்னென்னா அன்றைக்கி வந்து அது வந்து மிக முக்கியமான வரலாற்றில் இந்திய அரசாங்கமாக இருக்கட்டும், அது நேருவாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து எல்லாருமே இந்திய வரலாறு நம்ம படிக்கும்போது வந்து ஆடை பஞ்சத்தை தீர்த்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து வரலாற்றில் வந்து ரிலையன்ஸ் குடும்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு பேராயிடுச்சு. இது மிகப்பெரிய இது இல்லையா, ஒரு வார்த்தைன்றாலும் பெரிய வார்த்தை இல்லை. முதல் முறையாக வந்து ஆடையை வந்து பஞ்சமே இல்லாமல் எல்லாருக்குமே ட்ரெஸ் கிடைக்க வச்சது வந்து அம்பானி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சுல. ஸோ அதே விஷயத்தை தான் முகேஷ் வந்து என்ன ட்ரை பண்ணுறாருந்தா, இந்த நெட்ஒர்க் இருக்குல்ல, இந்த சிம் கார்ட்ஸ், அதாவது இந்த மொபைல் யூஸிங் சிம் கார்ட்ஸில் வந்து எல்லாருமே ஃப்ரீ டேட்டா யார் மூலியமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்து அது ரிலையன்ஸ்னால அப்படிங்கிறத சொல்ல வைக்கணும். அவங்க நினச்சது என்னென்னா, இந்த டார்கெட்டில் ஜியோவில் வந்து ஏர்டெல்லும் ஓடஃபோனுமே ஓடிடும் அப்படின்னு தான் நினச்சாங்க. அவங்க நினச்சது வந்து என்னென்னா, கால்குலேஷன் வந்து இந்தியா முழுவதும் ஜியோங்கிற ஒரு நெட்ஒர்க்குக்கு கீழே தான் இருக்கும்னு நினச்சாங்க. ஸோ அது வந்து அது இவங்க வந்து இவ்வளோ தூரம் டஃப் கொடுத்து இப்போ சஸ்டெயின் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களும் அதுக்கான பழக்கத்துக்கு வந்துட்டாங்க. ஏர்டெல்லும் சரி ஓடஃபோனும் சரி ஓரளவுக்கு மேக்ஸிமம் வந்து இது பண்ணி வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கவும் வந்து அவங்க வந்து பெரும்பான்மையான, ஆனால் வந்து நம்ம சொல்லுவோம்ல, ஜியோ வந்ததுக்கப்புறம் தான் இந்த நெட்ஒர்க்கு வந்து ஃப்ரீயாக எங்களுக்கு வந்து டேட்டாஸ் கிடச்சிது அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல. ஸோ அந்த வார்த்தைக்காக தான் இவங்க இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணாங்க அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில். இதுதான் உண்மையும் கூட. நீங்கள் இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு யாரும் இதே மாதிரிலாம் ஃப்ரீ டேட்டாஸ் யூஸ் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ணலாட்டி சரி, அன்றைக்கி வந்து நம்ம பே பண்ணாலும் கூட நீங்கள் சொல்லுவீங்கல்ல, ஜியோன்ற ஒரு நெட்ஒர்க் வந்துச்சுப்பா, நாங்கள் ஒரு 5-10 வருஷம் ஃப்ரீயாக நெட்டு யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணோம். ஒரு மாதத்துக்கே 2 GB கொடுத்த காலகட்டம், ஜியோ 2G வந்து ஒரு மாதத்துக்கு 2 GB தருவாங்க, 198 ரூபாய்க்கு தருவாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 2 GB தந்து மாதமே 198 ரூபாய்க்கு கொடுத்தது வந்து ஜியோ தான். ஸோ அந்த பேர் தான் அவங்க எதிர்பார்த்தது, அந்த பேரை வந்து அவங்க எடுத்துட்டாங்க. இன்னுமே வந்து அதை வந்து நிச்சயமாக இதை விட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ரிலையன்ஸ்க்கு வந்து இந்தியாவில் வந்து எப்பொழுதுமே வந்து நெட்ஒர்க் வந்து நிறைய வெளிநாட்டு நிறுவனங்கள் இருந்தது. ஓடஃபோன் மாதிரி நிறையா வெளிநாட்டு நிறுவனங்கள் இருந்தது. யூனினார், அது வந்து நார்வேயோட கம்பெனி. அதுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸ் இருந்துச்சு வெளிநாட்டு கம்பெனி, இந்த இன்னொன்று அதெல்லாம் மரண்டேன் என்னமோ மெட்டலாக ஏதோ ஒன்று வரும், அதெல்லாம் இருந்தது. எம்டெல்லாம் ஏதோ ஒன்று இருந்தது, அதெல்லாம் இருந்தது. அது எல்லாத்தையுமே இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியாவில் ரிலையன்ஸ் தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து, ஏன்னா இந்திய நிறுவனம் இந்தியாவில் வந்து ரிலையன்ஸ் இருந்தால் எல்லாமே ரிலையன்ஸ் கீழே தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பேர், அந்த ஒரு ஆணவம். ஸோ அதுக்காண்டியே இவங்க வந்து அதை பண்ணுறாங்க. நிச்சயமாக இந்த நெட்ஒர்க் வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து ஜியோங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது வரைக்குமே வந்து நம்ம வந்து இந்த ரேட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணோம். கொஞ்சம் முன்ன பின்ன அவங்க காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த நம்ம யூஸ் பண்ணி பழகிட்டோம்ல, இதே ஃபீலில் நம்மளால் முழுமையாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறேன், நம்புவோம். அண்டு தேங்க்ஸ் ஃபார் ஹியரிங். ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன், டைம் வந்து 14 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அண்டு நிச்சயமாக இன்னொரு ஆடியோவில் வந்து நிச்சயமாக சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஹியரிங். சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், 6 பேர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.